الحمد لله وكفى وسلام على عباده الذين اصطفى وصلي وسلم على سيدنا محمد وعلى آله وأصحابه نجوم الهدى وقادة التقى أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان إلى آخر الآية صدق الله مولانا العظيم قال رسول الله صلى الله عليه وعلى آله وسلم وهو شهر أوله رحمة وأوسطه مغفرة وآخره إتق من النار إلى آخر الحديث أو كما قال رسول الله صلى الله عليه وسلم إلا بغلم بغلجيم ஏக வல்லவனானே சர்வசக்தியும் ஆற்றலும் அதிகாரமும் வல்லமையும் தனித்துவம் கொண்ட இணை துணையற்ற அந்த ஒருவனாகிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு மாத்திரம் உரித்தானது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். மேலும் அவனால் அனுப்பப்பட்ட இறை தூதர்களில் இறுதியானவர்களும் நபிமார்கள் ரசூல்மார்கள் அனைவர்களுக்கும் தலைவரும் நம்முடைய இருலோக வாழ்க்கையின் வழிகாட்டியுமாகிய ஹஜரத் சையீதுனா முஹம்மது முஸ்தஃபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னார்களின் சங்கையான குடும்பத்தார்கள் சத்திய சஹாபா தோழர்கள் அவர்களது பரிசுத்தமான வாழ்க்கை முறைகளை தொடர்ந்தவர்கள் தொடர்கின்றவர்கள் கியாம நாள் வரையும் தொடரப் போகின்றவர்கள் அனைவர் மீதிலும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவின் பரிபூரணமான ஸலாத்தும் ஸலாமும் என்றென்றும் உண்டாவதாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய பரிசுத்தமான இல்லமாகிய மஸ்ஜிதிலே இஃதிகாஃபினுடைய நியத்தோடு அமர்ந்திருக்கும் அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கண்ணியமான கனவான்களே, சங்கையான சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் என்னென்ன விடயங்களை ஏவியிருக்கிறானோ அவைகளை வாழ்க்கையில் எடுத்து முடியுமான அளவு எடுத்து நடக்கும் விடயத்திலும், மேலும் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் என்னென்ன விடயங்களை தவறுந்து நடக்குமாறு எச்சரிக்கை செய்திருக்கிறானோ அவைகளை வாழ்க்கையின் எல்லா சந்தர்ப்ப சூழ்நிலைகளிலும் எல்லா கால நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் முற்றுமுழுதாக நூற்றுக்கு நூறு தவறுந்து ஒதுங்கி வாழும் விடயத்திலும் அல்லாஹுவை பயந்து தஹ்வாவினுடைய வாழ்க்கையை கடைபிடித்து நடந்து கொள்ளுமாறு எனக்கும் உங்களுக்கும் வசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கிறேன். அன்புக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாம் இப்போது ஷஅபானுடைய மாதத்தின் நடுப்பகுதியில் இருந்து கொண்டு ரமலானுடைய அந்த பரக்கத்து பொருந்திய அந்த சிறப்பான சங்கையான மேன்மையான மாதத்தை எதிர்பார்த்தவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். ரமலானுடைய மாதம் வருவதற்கு முன்னாலேயே அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ரமலானை பற்றி உம்மத்துக்கு பயான் செய்வார்கள். அந்த ரமலானில் என்னென்ன விடயங்களை செய்ய வேண்டும் என்பவைகளை ஞாபகப்படுத்துவார்கள். அந்த ரமலானுடைய பகல், அந்த ரமலானுடைய இரவு, அந்த ரமலானுடைய சஹர், அந்த ரமலானுடைய இஃப்தார், இவைகள் எல்லாம் எப்படி இருக்க வேண்டும், எப்படி ஒரு முஸ்லீம் அந்த ரமலானை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்ற விடயங்களை எல்லாம் ஹஜரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் உம்மத்துக்கு பயான் செய்தவர்களாக இருந்திருக்கிறார். ஷாபானுடைய கடைசி பகுதியிலே தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ரமலானை பற்றி பேசுவார்கள் என்பதாக ஹதீஸ் ஷரீஃபுகள் மூலமாக நாம் பார்க்கலாம். விசேடமாக இந்த ரமலானுக்கும் அல்லாஹ்வுடைய கலாமாகிய குர்ஆனுக்கும் மிக நெருக்கமான தொடர்பு இருக்கிறது என்பதையும் அருமை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவுபடுத்தியது மாத்திரமல்ல, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனும் குர்ஆனிலே அந்த விடயத்தை சொல்லி காட்டுகிறான். ஷஹ்ரு ரமலான் அல்லதீ உன்ஸில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்நாஸி வ பையினாத்தி மினல் ஹுதா வல் ஃபுர்கான். அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அருள்கின்றான், குர்ஆன் இறக்கப்பட்ட அந்த ரமலானுடைய மாதம் என்று சொல்கிறான். குர்ஆன் இறக்கப்பட்ட ரமலானுடைய மாதம், அந்த குர்ஆன் எப்படிப்பட்டது? ஹுதல் லின்நாஸ், மக்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியது. வ பையினாத்தி மினல் ஹுதா வல் ஃபுர்கான், நேர்வழி இன்னும் வழிகேட்டை பிரித்து காட்டக்கூடிய விடயங்களை தெளிவுபடுத்தக்கூடியதாக இருக்கிறது. அப்படியான குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம் அந்த ரமலானுடைய மாதம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். சூரா துகானிலே அல்லாஹு தஆலா சொல்லும் போது இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தின் முபாரக, நாம் அந்த குர்ஆனை பரக்கத்து செய்யப்பட்ட இரவிலே இறக்கினோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த இடத்திலே தஃப்சீருடைய உலமாக்கள் சொல்கிறார்கள், விசேடமாக தஃப்சீர் ஜலாலைன் போன்ற கிதாபுகளில் வந்திருக்கிறது, அந்த பரக்கத்து செய்யப்பட்ட இரவு என்றால் என்ன? இரண்டு கருத்துகள் சொல்லப்படுகின்றன. ஒன்று லைலத்துல் கதிருடைய இரவு, இன்னும் ஒன்று லைலத்து நிஸ்வி ஷாபான், ஷாபானுடைய அரைவாசியுடைய, ஷாபான் மாதத்தினுடைய அரைவாசியினுடைய இரவு, அதாவது 15வது இரவு. இப்படியாக இரண்டு கருத்துகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. எப்படி இருந்தாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆனை ரமலானோடு சம்பந்தப்படுத்தி வைத்திருக்கிறான் என்ற விடயத்தில் எந்த விதமான கருத்து வேறுபாடுகளுக்கும் உம்மத்தில் இடம் கிடையாது. ரமலானோடு அல்லாஹு தஆலா இந்த குர்ஆனை சேர்த்து வைத்திருக்கிறான், இணைத்து வைத்திருக்கிறான். ஏனென்றால் ஹதீஸிலே தெளிவாக நாம் பார்க்கிறோம், அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க வரும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ரமலானுடைய மாதத்திலே முழுமையாக குர்ஆன் ஷரீபை ஓதி காட்டுவார்கள். நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அதை கேட்பார்கள். இதேபோல நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஓதி காட்டுவார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அதை செவிதாழ்த்தி கேட்பார்கள் என்பதாக ஹதீஸ்கள் மூலமாக நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே சங்கையான சகோதரர்களே, குர்ஆனோடு நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய தொடர்புகளை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். குர்ஆன் என்று சொல்லக்கூடியது இது நம்முடைய இருலோக வாழ்க்கையின் வழிகாட்டி, கைடு. ஒன்று குர்ஆன் நம்முடைய வழிகாட்டியாக இருக்கிறது, அடுத்தது குர்ஆனுக்கு பயானாக, குர்ஆனுக்கு தஃப்ஸீராக, குர்ஆனுக்கு தெளிவுரையாக அமைக்கப்பட்டுள்ள அருமை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை முறை சுன்னா, இது வழிகாட்டியாக இருக்கிறது. எனவே ஒவ்வொரு முஸ்லீமும் தன்னுடைய தொடர்பை முதலாவது குர்ஆனோடு அமைத்துக் கொள்ள வேண்டும். குர்ஆனில் விசேடமாக என்னவென்றால் அந்த குர்ஆனை ஓதக்கூடிய முறையை படித்துக் கொள்ள வேண்டும். தஜ்வீதுடைய விடயம், இந்த எத்தனையோ சகோதர சகோதரிகள் குர்ஆனை ஓதுகிறார்கள், அந்த குர்ஆனை அவர்களுக்கு பதுவா செய்கிறது. ஏன் குர்ஆனுடைய பதுவா என்றால், அதனுடைய சட்டதிட்டங்கள் தெரியாமல், தஜ்வீது தெரியாமல், குர்ஆனை எவ்வாறு ஓத வேண்டும் என்று அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் சொல்லி இருக்கிறார்களோ அது தெரியாமல் ஓதுகிறார்கள். சில பேருக்கு ஆசை, நான் ரமலான்ல அதிகமான குர்ஆன் முடிக்கணும், 5 முடிக்கணும், 10 முடிக்கணும், 20 முடிக்கணும், 30 முடிக்கணும். நல்ல ஆசை தான், சந்தேகம் இல்லை, ஆசை நல்லதுதான். ஆனால் குர்ஆன் ஓதக்கூடிய முறையை படிக்கணும், படிச்சுதான் முடிக்கணும். அப்படி இல்லை என்றால் அது குர்ஆன் ஓதியதாக கணக்கெடுக்கப்பட மாட்டார். சில மதுஹபுகளுடைய ஃபுகஹாக்களுடைய கருத்து இருக்கிறது, குர்ஆன் ஷரீபை தஜ்வீதுடைய சட்டதிட்டம் தெரியாமல் ஓதுவது ஹராம், ஹராம். அப்படி என்ன, எவ்வளவு பெரிய பாவம்! ஓதுறது குர்ஆன் தான், ஆனா நன்மை கிடைக்காது. ஏன்? குர்ஆனை பிழையாக ஓதுகிறார்கள், தெரியாத்தனமாக ஓதுகிறார்கள். எந்த எழுத்தை எந்த இடத்தில் எவ்வாறு உச்சரிக்க வேண்டுமோ அந்த முறை தெரியாமல் ஓதுகிறார்கள். தஜ்வீதுடைய சட்டதிட்டம் இல்லாமல், மஹ்ரஜுகள் இல்லாமல், சிஃபாத்துகள் இல்லாமல் இப்படியெல்லாம் குர்ஆனை ஓதுகிறார்கள். ஆகவே முதலாவது குர்ஆனோடு நம்முடைய தொடர்பை உண்டாக்க வேண்டும். அந்த தொடர்பு எவ்வாறு உண்டாக வேண்டும் என்றால், குர்ஆனுடைய எழுத்துக்களை எவ்வாறு ஓத வேண்டுமோ அவ்வாறு ஓதும் இடத்திலே முதலாவது தொடர்பு வர வேண்டும். எனவே ஒவ்வொரு ஆணுக்கும் ஒவ்வொரு பெண்ணுக்கும் தஜ்வீது படிப்பது ஃபர்ளு, கட்டாய கடமை. இல்லாட்டி எப்படி குர்ஆன் ஓதுறது? ஓத முடியாது. அதனால நாம் ஓதிக்கொண்டிருப்பதெல்லாம் பிழையாக இருக்குமோ, நமக்கு தஜ்வீது சட்டம் தெரியாதானே என்று குர்ஆனை ஓதுவதை நிறுத்தி அதை விட்டுவிடவும் முடியாது. நிறுத்தி விட்டுவிட்டால் இன்னும் வழிகாட்டிலே போய்விடுவார்கள். ஆகவே நிறுத்தக்கூடாது, விடக்கூடாது, குர்ஆனை மூடி வைக்கக்கூடாது. இன்னும் அந்த குர்ஆனில் ஆழமாக அகலமாக முயற்சி செய்ய வேண்டும். ரமலான் நல்ல ஒரு சந்தர்ப்பம், மாஷா அல்லாஹ், அநேகமான மசாஜிதுகளில் ரமலானுடைய இந்த முபாரக்கான மாதத்திலே அல்லாஹ்வுடைய கலாமாகிய குர்ஆன் ஷரீபை ஹிஸ்பு என்ற பெயரிலே நடாத்தி கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ மதரசாக்களில், எத்தனையோ மசாஜிதுகளில் நாம் இந்த விடயங்களை பார்க்கலாம். குர்ஆனை திருத்துவதற்கு நல்ல சந்தர்ப்பம், குர்ஆனை பிழையின்றி சரியாக படிப்பதற்கு கற்றுக்கொள்வதற்கு சிறந்த சந்தர்ப்பம். மெயினான விடயம், லேசான விடயம் அல்ல. எப்படியோ தெரிஞ்ச மாதிரி ஓதிட்டு போறதல்ல விடயம்.
ஆக குறைஞ்சது குர்ஆனை வரக்கூடிய உம்முல் கிதாப் உம்முல் குர்ஆன் சூரத்துல் ஃபாத்திஹா இதையாவது சரியாகுவதை பழகணுமே. இது சரியில்லைண்டா வாழ்க்கை பூரா தொழுது எந்த ஒரு ரகத்தும் அல்லாஹ் இடத்திலே கபூல் ஆக மாட்டார். இவர் நினைச்சு கொண்டிருப்பாரு நான் ரமலான் அல்லாத காலங்களில் ஃபர்துகளை இமாம் ஜமாத்தோடு பேணி தொழுதேன், முன்பின் சுன்னத்துகளை தொழுதிருக்கிறேன், இஷ்ராக் முஹா அவ்வாபீன் வித்ர் தஹஜ்ஜுத் போன்ற சுன்னத்தான தொழுகைகளை தொழுதிருக்கிறேன், ரமலானில் எத்தனையோ தராவீகளை தொழுதிருக்கிறேன், எத்தனையோ வித்ர்களை தொழுதிருக்கிறேன், எத்தனையோ கியாமுல் லைலை மேற்கொண்டிருக்கிறேன். ஆனால் என்ன நடக்கும், சூரத்துல் ஃபாத்திஹா சீர் இல்லை என்றால் இவருடைய எந்த ஒரு ரக்அத்தும் அல்லாஹ்விடத்திலே கபூல் ஆக்கப்பட மாட்டாது, அனைத்தும் ரிஜெக்ட் நிராகரிக்கப்படும். எனவே தொழுது வேலை இல்லாம போகும். அதனால தொழுது வேலை இல்லைன்னு சொல்லி தொழுகை விடுவதல்ல புத்திசாலித்தனம். ஒருவருக்கு டிரைவிங் பண்ண தெரியாது, அதனால எனக்கு தெரியாதுன்னு சொல்லி வாழ்க்கை பூரா சும்மா இருக்க மாட்டார். அதை படிக்கிறதுக்கு ஆயிரக்கணக்கான ரூபாய்கள் செலவழிச்சு, பல மணித்தியாரங்கள் பல நாட்கள் செலவழிச்சு, பல கஷ்டங்களை சிரமங்களை அனுபவிச்சு அடைஞ்சி அவர் அதை படிக்கிறார். இப்படி ஒவ்வொரு விடயத்தையும் உலகத்தில் படிக்கிறதுக்கு நாங்க தயார், இங்கிலீஷ் படிக்க தயார், சிங்களம் படிக்க தயார், இது அல்லாத ஏனைய எத்தனையோ பாஷைகளை படிக்க தயார், அல்லாஹ்வுடைய கலாம படிக்க தயார் இல்ல. அது எப்படியோ அப்படித்தான், அண்டை கோதரமாய்த்தான் அண்டை கோதரு. ஆரம்ப காலங்கள்ல அல்லாஹ் அந்த பெரியார்களுக்கு ரஹமத்து செய்யணும், நம்முடைய எல்லா ஊர்களையும் பொதுவாக வயசாளிகள் பழையவர்கள் ஆண்களாக இருக்கலாம் பெண்களாக இருக்கலாம் அவர்கள் தெரிஞ்ச முறையில் அந்த காலத்திலிருந்து குர்ஆனை பாதுகாத்து பிள்ளைகளுக்கு ஓதி கொடுத்தாங்க. அதில் ஓதுறவங்க தான் நம்முடைய ஊர்களில் பலர் பழையவர்களாக முதியவர்களாக இருக்கிறாங்க. ஆனா நாம குர்ஆன் கொஞ்சம் யோசனையோட கவனத்தோட பார்க்கணும், கை கெடுக்கும் போது உணர்வு வரணும், இது அல்லாஹ்வுடைய கலாம், இது அல்லாஹ்வுடைய கலாம். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் எவ்வளவு உயர்வானவனோ, எவ்வளவு சிறப்பானவனோ, எவ்வளவு கண்ணியமானவனோ, இதே போன்று அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத்துடைய கலாம் ஆகிய அவனுடைய பேச்சாகிய குர்ஆன் ஷரீஃப் இது உயர்வானது, இது கண்ணியமானது, இது சிறப்பானது, இது மேன்மைக்குரியது. அதனால குர்ஆனை பொது இல்லாமல் கூட தொட முடியாது. இது இஜ்மாவுல் உம்மா, உம்மத்துடைய ஏகோபித்த முடிவு. குர்ஆனை பொது இல்லாமல் சொல்ல முடியாது. ஓதலாம், பொது இல்லாமல் மனனமாக இருந்தால் எவ்வளவும் குர்ஆனை ஓதலாம், ஆனால் தொட முடியாது. அவ்வளவு பரிசுத்தமானது. உலகத்தில் எங்கேயாவது எப்பயாவது எதையாவது உதவு இல்லாமல் தொடக்கூடாது என்று சட்டம் இருக்கிறதா? இருக்கிறதா? காபத்துல்லாவை தொடக்கூடாது வந்திருக்கிறதா? தாயை தொடக்கூடாது வந்திருக்கிறதா? வேறு ஏதாவது புஸ்தகங்கள், வேறு ஏதாவது கிதாபுகள், வேறு ஏதாவது வஸ்துக்கள், வேறு ஏதாவது பொருள்கள் உதவு இல்லாமல் தொடுவது ஹராம், கூடாது, ஒன்றுமே கிடையாது குர்ஆன் ஷரீபை தவிர. ஹதீஸ் கிதாபுகளை கூட உணவு இல்லாமல் தொடலாம், ஆனால் ஒழுக்க குறைச்சல் சஹீஹுல் புகாரி உணவு இல்லாமல் தொடலாம், வாசிக்கலாம், பிடிக்கலாம், ஆனால் ஒழுக்க குறைச்சல் ஹராம் என்று சொல்ல முடியாது. ஆனால் அல்லாஹ்வுடைய கலாம் பரிசுத்தமான வார்த்தை, தூய்மையான வார்த்தை. இந்த குர்ஆன் ஷரீபை உணவு இல்லாமல் தொழ முடியாது. மிகப்பெரிய பாவம். எனவே இந்த குர்ஆனோடு நம்முடைய தொடர்புகளை நாம் அதிகரித்துக் கொள்ள வேண்டும். விசேடமாக ரமலானுடைய காலங்களில் தராவீஹ் தொழுவது என்பது ஒரு தனியான சுன்னத்து. அந்த தராவீஹிலே குர்ஆன் ஷரீபை ஓதுவது ஒரு தனியான சுன்னத்து. அந்த தராவீஹிலே பின்னால் நிற்பவர்கள் குர்ஆன் ஷரீபை கேட்பது அது தனியான சுன்னத்து. மாதம் பூராவும் ரமலான் முழுமையாக தராவீஹ் தொழுவது சுன்னத்து. ரெண்டு கருத்து வந்திருக்கிறது. ஒன்று, அல்லாஹ்வே அந்த தொழுகையை கடமையாக்கி இருக்கிறான் வந்திருக்கிறது. அடுத்தது, நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது நான் சுன்னத்தாக ஆக்கி வைத்திருக்கிறேன் என்றும் சொல்லி இருக்கிறார்கள். எப்படி இருந்தாலும் தராவீஹ் தொழுகை சுன்னத்து. அந்த தொழுகையை ஏழு நாளோ எட்டு நாளோ பத்து நாளிலேயோ குர்ஆன் ஓதி தொழுது முடித்துவிட முடியாது. பூரணமான ரமலான், ரமலானுடைய தலைப்புரையை கண்டதில் இருந்து செவ்வானுடைய தலைப்புரையை காணும் வரைக்கும் தராவீஹ் தொழுகை சுன்னத்தாக்கப்பட்டிருக்கிறது. இந்த தராவீஹ் தொழுவதிலே முழுமையான குர்ஆன் ஷரீஃபை ஓதி தொழுவது, ஓத கேட்பது, இது சுன்னத்தாக இருக்கிறது. எனவே ஒவ்வொருவர்களும் இந்த விடயத்திலே பெரிய கவனம் செலுத்துங்கள். அல்லாஹ் நமக்கு ரஹமத் செய்ய வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் தீனுடைய விடயத்தில் போட்டி போடக்கூடியவர்களாக ஆகணும். இன்னைக்கு நம்மள வாழ்க்கையை பார்த்தண்டா துனியான விஷயத்துல எல்லா போட்டி போட்டி பொறாம வஞ்சகம் விரோதம் குரோதம் பேராசை இதெல்லாம் எதுக்கு? அழிஞ்சு போற துனியாவுக்கா. இதுலதான் இன்னைக்கு நாங்க நீங்க எல்லாம் போட்டி போடுறோம். அருமை சஹாபா பெருமக்கள் ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிமுறைகளில் போட்டி போட்டார்கள், அதிலே போட்டி போட்டார்கள், தொழுகையிலே போட்டி, குர்ஆன் ஷரீஃப் ஓதுவதிலே போட்டி, அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவழிப்பதிலே போட்டி. நிறைய சம்பவங்கள் தெரியும். சம்பவம் கேட்கிறது நோக்கம் அல்ல. என்னுடைய வாழ்க்கை எங்கே கழிகிறது, நான் எதற்காக போட்டி போடக்கூடியவனாக இருக்கிறேன் என்று நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய கைகளை நம்முடைய கல்வுகளில் வைத்து தேடி பார்த்தால் அலசி பார்த்தால் தெரியும். ஆகவே குர்ஆனுக்கும் ரமலானுக்கும் மிகப்பெரிய தொடர்பை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உண்டாக்கி வைத்திருக்கிறான். அருமை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்டாக்கி வைத்திருக்கிறார்கள். எனவே குர்ஆனை எடுக்கக்கூடியவர்களாக, குர்ஆனை கையிலே தொடக்கூடியவர்களாக, குர்ஆனை ஓதக்கூடியவர்களாக, குர்ஆனை படிக்கக்கூடியவர்களாக, குர்ஆனுடைய தஜ்வீதுடைய சட்டதிட்டங்களை தேடி அலசி ஆராய்ந்து அதற்காக நேரம் செலவழித்து படிக்கக்கூடியவர்களாக நம்மை நாம் மாற்றிக்கொண்டாலே தவிர நாம் ஒருபோதும் வெற்றி அடைய முடியாது. அது பணக்காரரா இருக்கலாம், அது படித்தவங்களா இருக்கலாம், அது பெரிய பெரிய அந்தஸ்தில் உள்ளவங்களா இருக்கலாம். யாராக இருந்தாலும் சரி, யாருடைய தொடர்பு அல்லாஹ்வுடைய கலாமாகிய குர்ஆனோடு இல்லையோ அவன் உலகிலும் நஷ்டவாளி, நாளைய கியாமத்திலும் நஷ்டவாளி. யாருடைய கனெக்ஷன், யாருடைய தொடர்பு அல்லாஹ்வுடைய கலாமாகிய குர்ஆனோடு இல்லையோ அவன் மல்டி பில்லியனாக இருக்கட்டும், உலகத்தினுடைய மாமன்னனாக பேரரசனாக இருக்கட்டும், வேண்டிய படிப்பு படித்த படிப்பாளியாக இருக்கட்டும், எல்லா டிகிரியும் முடிச்சிருக்கலாம், சூரத்துல் ஃபாத்திஹாவில் டிகிரி செய்யலையா தொழுக பாத்தி, பிஏ முடிச்சிருப்பார், எம்ஏ முடிச்சிருப்பார், பிஹெச்டி முடிச்சிருப்பார், சிலோன்ல படிப்பு போதாதுக்கு இங்கிலாந்துல போய் படிச்சிருப்பார், ஜெர்மன்ல படிச்சிருப்பார், சவுத் ஆப்பிரிக்கால படிச்சிருப்பார், இங்கெல்லாம் உலகம் எல்லாம் பிறண்டு சுத்தி அலைஞ்சி லட்சக்கணக்கில் அல்ல கோடிக்கணக்கில் செலவழிச்சு, மாதக்கணக்கை அல்ல வருஷக்கணக்கை செலவழிச்சு இப்படி எல்லாம் உலகம் எல்லாம் சுத்திட்டு வந்திருப்பார். ஆனா அல்லாஹ்வுடைய கலாம்ல பிஹெச்டி முடிக்கல, நஷ்டவாளி சகோதரர்களே, நஷ்டவாளி. அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், சூரத்துல் ஃபாத்திஹா சரியா ஓத தெரியல, அவர் ஏன் துனியால வாழணும்? அவர் எப்படி முஸ்லீம் என்று சொல்றது? அவரோட தொழுகையெல்லாம் ரிஜெக்ட், கைரு மக்பூல், மர்தூத், நிராகரிக்கப்படும். எனவே அவர் வாழ்ந்து வேலை இருக்கா? அவர் தொழுது வேலை இருக்கா? அவர் நோ பிடிச்சு வேலை இருக்கா? அவர் என்ன செஞ்சும் வேலை இல்லையே. தொழுக சீரில்லாட்டி வாழ்க்கை சீரில்லை, தொழுக சரியாக முறையாக நடத்த தெரியாட்டி, தொழுகையில சரியான ஈடுபாடு இல்லாட்டி அவருடைய எந்த அமலும் கபூல் செய்யப்பட மாட்டாரு. அவர் கோடிக்கணக்கில் சக்கா சதக்காக்களை கொடுக்கட்டும், அவர் நூற்றுக்கணக்கில் ஹஜ் உம்ராக்களை செய்யட்டும், வேண்டியே செய்யட்டும், ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் நோவு பிடிக்கட்டும், தொழுகை சீரில்லையா? வாழ்க்கையில தொழுகை இல்லையா? தொழுகை முறையாக நடக்குது இல்லையா? தொழுகையில வேண்டுதல் இல்லையா? தொழுகை சரியாக படிக்கலையா? தொழுகைக்கு அத்தியாவசியமான சூரத்தில் பாத்தியா சரியா விளங்குறதுக்கு இவர் தயார் இல்லையா? இவர் நஷ்டவாளி. அதை நீங்க ஏத்துக்கொண்டாலும் சரி, ஏத்துக்கொள்ளாட்டியும் சரி, முழு உலகம் ஏத்துக்கொண்டாலும் சரி, ஏத்துக்கொள்ளாவிட்டாலும் சரி, நாங்க அல்லாஹ்வுடைய பார்வை தான் பார்ப்போம், உலகத்துடைய பார்வையை பார்க்க மாட்டோம். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பார்வையை தான் பார்ப்போம், மக்களுடைய பார்வையை பார்க்க தேவையில்லை, அவசியமே கிடையாது. எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாம் படிக்கலாம், எல்லாம் சம்பாதிக்கலாம், எல்லாம் தேடலாம், எல்லா நாடுகளுக்கும் ஓடலாம், கோடிக்கணக்கில் செலவழிக்கலாம், வருடக்கணக்கில் செலவழிக்கலாம், ஆனால் யாருடைய வாழ்க்கையில் சூரத்துல் ஃபாத்திஹா அல்ஹம்துலில்லாஹ் என்று ஆரம்பித்து வலப்பாலின் சரியில்லையோ அவருடைய துனியாவும் கெட்டுவிடும், அவருடைய ஆகரமும் கெட்டுவிடும். எனவே குர்ஆனோட தொடர்பாகி குர்ஆனை நாங்கள் கையில் எடுத்து குர்ஆன் ஓதக்கூடிய முயற்சி, குர்ஆனை படிக்கக்கூடிய முயற்சி, குர்ஆனுடைய தஜ்வீதுடைய சட்ட திட்டங்களை இதை தெரிஞ்சு கொள்ளக்கூடிய முயற்சியில ஒவ்வொரு ஆணும் ஒவ்வொரு பெண்ணும் ஈடுபட வேண்டியது கட்டாய கடமையாக இருக்குது. இதுக்கு எந்த ரீசனும் காரணமும் சொல்ல முடியாது. எனக்கு பிசி, என்ன பிசி? துனியாதாரியா? தீன படிக்கிறதுக்கு நேரம் இல்லையா? குர்ஆன் ஓத நேரம் இல்லையா? சூரத்துல் ஃபாத்திஹா படிக்க நேரம் இல்லையா? என்ன பிசி? கபர்ல கொண்டு என்ன சொல்ல போற, என்ன சேர்க்க போற? ஒண்ணு நடக்காது. எல்லா பிசியும் மண்ணோட மண்ணா பேத்திரும். வெறுங்கையோட போக வேண்டி வரும் கபருக்கு, வெறுங்கையோட போக வேண்டி வரும். அதனால சகோதரர்களே, பெரியார்களே, நாங்கள் கொஞ்சம் ரமலான்லயாவது எங்கள் மீது நாங்களே இறக்கப்படுவோம். வேற ஆக்கள் எங்களை பார்த்து இறக்கப்படுறதை விட நானே என் மீது இறக்கப்பட்டா நல்லதுதானே? ஒவ்வொருத்தரும் நாங்க எங்கள் மீது இறக்கப்படுவோம், எங்களுக்கு அல்லாஹ் தந்த மனைவியின் மீது இறக்கப்படுவோம், எங்களுக்கு அல்லாஹ் தந்த குழந்தைகள் மீது இறக்கப்படுவோம், எங்களோட குடும்பம், தாய் தகப்பன் சகோதரர்கள் சகோதரிகள் இவர்கள் மீது கொஞ்சம் இறக்கப்படுவோம். இறக்கப்பட்டு கொஞ்சம் எல்லாரையும் பிசியிலேந்து கலட்டி கொஞ்சம் குர்ஆனோட தொடர்பாகி கொள்வோம். எல்லா நேரமும் குர்ஆன் ஓதலாம். தடுக்கப்பட்ட இடங்களை தவிர எல்லா இடங்களையும் குர்ஆன் ஓதலாம். ஆபீஸ்ல உட்கார்ந்து கொண்டு குர்ஆன் ஓதலாம். விவசாய நிலங்கள்ல உட்கார்ந்து கொண்டு குர்ஆன் ஓதலாம். மலையடிவாரத்தில் உட்கார்ந்து கொண்டு குர்ஆன் ஓதலாம். ஷாப்பிங் கம்ப்ளெக்ஸ்ல உட்கார்ந்து கொண்டு குர்ஆன் ஓதலாம். சூப்பர் மார்க்கெட்ல உட்கார்ந்து கொண்டு குர்ஆன் ஓதலாம். வாகனத்தில் உட்கார்ந்து கொண்டு குர்ஆன் ஓதலாம். கார்ல, வேன்ல, பஸ்ல, ட்ரெயின்ல, பிளைட்ல, கப்பல்ல வேணும்னு ஓதலாம். எனவே குர்ஆன் ஓதுறதுக்கு மஸ்ஜித் தான் தேவை என்பது இல்லை, என்பது அவசியம் இல்லை. ஆனால் சங்கையாளர்களே, நாங்கள் பல விஷயங்களோட பல இடங்களோட தொடர்புள்ளவர்களாக இருக்கிறோம். எனவே அந்தந்த இடங்கள்ல இருந்து நாங்கள் ரமலானுடைய காலங்களில் அதிகமாக அல்லாஹ்வுடைய கலாமோட தொடர்பாகி நாங்கள் குர்ஆன் சீராக்கிறதுக்கு முயற்சி செய்யணும். இது ரொம்ப முக்கியமான பகுதி. ரமலான் வந்தும் இதை நாங்கள் கணக்கெடுக்க இல்லாட்டி எங்களை மாதிரி துப்பாக்கிய சாலிகள் உலகத்தில் யாரும் இருக்க மாட்டாங்க, யாரும் இருக்க மாட்டாங்க. அதனால அல்லாஹ்வுடைய கலாமோட எந்த அளவுக்கு நாங்கள் அன்பு வைக்கிறோமோ அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு எங்களோட அன்பு வைக்கிறான். ஒரு ஹதீஸுடைய கருத்தாக இருக்குது. ஆகவே நாம் அல்லாஹ்வுடைய கலாம கை கெடுக்கிறதுக்கு ரெடியாகணும். சிலரை பார்க்கிறோம் பொதுவாக எல்லா காலங்களிலையும் மாஷா அல்லாஹ் அவங்க குர்ஆன் ஓதக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. எல்லா காலங்களிலையும் ஓதுவாங்க, காலையில் ஓதுவாங்க, மாலையில் ஓதுவாங்க, இரவுல ஓதுவாங்க. அதிகமானவர்கள் அந்த குர்ஆனை விட்டு தூரமாக இருக்கிறோம். அந்த குர்ஆன்ல இருந்து ரொம்ப தூரமாக இருக்கிறோம். எங்களுக்கே வெக்கமாக இருக்கும். எங்களோட கல்பு சொல்லும், நான் எவ்வளவு கேவலமான ஒரு முஸ்லீமாக இருக்கிறேன், நான் எவ்வளவு மோசம் செஞ்ச ஒரு முஸ்லீமாக இருக்கிறேன், நான் எவ்வளவு கெட்ட முஸ்லீமாக இருக்கிறேன். எனக்கு குர்ஆனை தொடக்கூடிய பாக்கியம் கிடைக்கதில்லையே, குர்ஆனை பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கதில்லையே, குர்ஆனை ஓதக்கூடிய பாக்கியம் கிடைக்கதில்லையே, எவ்வளவு நஷ்டம். அந்த நஷ்டத்தை நாங்கதான் விளங்கணும், நாங்கதான் விளங்கணும். அதனால அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மேலான பெரியார்களே, சகோதரர்களே, குர்ஆனோட எங்களோட தொடர்புகளை ரமலான்ல மட்டுமல்ல, ரமலானுக்கு மட்டும்தான் குர்ஆன், அடுத்த காலத்தில எல்லாம் குர்ஆன் முடிஞ்சது அப்படி அல்ல. ரமலான்ல பிடிக்கக்கூடிய அந்த இறுக்கமான பிடி, அந்த இறுக்கமான தொடர்பு, அந்த உறுதியான கனெக்ஷன், இது வாழ்நாள் பூரா இருக்கணும். எத்தனை ரமலான் வந்துட்டு போயிட்டது, எத்தனை ரமலான்ல குர்ஆனை கை கெடுத்தோம், தொட்டோம், பார்த்தோம், ஓதினோம், கேட்டோம், இப்ப எப்படி இருக்கு வாழ்க்கை? எங்களே நாங்க ஏமாத்தி கொண்ட கூட்டமா தான் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால சங்கையான சவர்களே, ரமலான் வரும் வரையும் பார்த்து கொண்டு இருக்காம இன்றைக்கே குர்ஆனை கை கெடுத்தா மிச்சம் நல்லம். இன்றைக்கே எடுக்கணும், எடுக்காதவங்க. ஒவ்வொரு நாளும் காலையில் ஓதணும், மாலையில் ஓதணும். வீட்டுல குர்ஆனுடைய பாராயணம் நடக்கிறதா? குர்ஆனை ஓதக்கூடிய பெண்மணிகள் வீட்டுக்குள்ளே இருக்கிறார்களா? என்னுடைய தாய், என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய சகோதரிகள், இவர்களுக்கும் குர்ஆனுக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது? இது யாரு பாக்குறது? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருவாங்களா? ரசூலுல்லா கிட்ட வந்த மாதிரி எங்க வீட்டுக்குள்ள ஜிப்ரீல் வருவாரா? பாக்குறது கேக்குறது வரமாட்டார். நானும் நீங்கள் தான் பார்க்கணும், நானும் நீங்களும் தான் பார்க்கணும். மனைவியோட குர்ஆனுக்கு என்ன தொடர்பு? பிள்ளையோட குர்ஆனுக்கு என்ன தொடர்பு? தாயோட குர்ஆனுக்கு என்ன தொடர்பு? சகோதர சகோதரிகளுக்கும் குரானுக்கும் என்ன தொடர்பு?
பெரிய நஷ்டவாளிகளாக பேசிடுவாங்க.
குரானோட சம்பந்தம் இல்லாட்டி உலகத்தில் எதோட சம்பந்தம் இருந்தாலும் துனியாலேயே நஷ்டவாளி, ஆகரத்திலே நஷ்டவாளியா பேசிடுவாங்க. அதனால அந்த நஷ்டங்கள் இருந்து பாதுகாக்கிறதுக்காக அல்லாஹ் ரமலானை தருகிறான், நல்ல சந்தர்ப்பங்களை அடிக்கடி தருகிறான். எனவே நாங்க சந்தர்ப்பத்தை தவற விட்டுட்டு சக்கராத்துல விழிச்சு வேலை இல்ல, சக்கராத்துல ஒளரி வேலை இல்ல, காய்ச்சல்காரன் ஒளர்ற மாதிரி சக்கராத்துல ஒளம்பி வேலை இல்ல. அதுக்கு முன்னால சேரத்தை செஞ்சு வரும், சம்பாதிக்கத்தான் வேணும், வியாபாரம் செய்யணும், விவசாயம் செய்யணும், உத்தியோகம் செய்யணும், தொழில் செய்யணும், மனை மக்களை பார்க்கணும், காணி வாங்கணும், வீடு கட்டணும், வாகனம் வாங்கணும், இதெல்லாம் தேவைதான். இது எல்லை மீறினால் அதுக்கு அங்கால ஒன்னும் செய்யறதுக்கு எல்லாம் போய்த்திரும். இன்றைக்கு எல்லை மீறி போச்சு முஸ்லீம்கள வாழ்க்கையில, எல்லை மீறினத்தாலதான் இந்த முஸ்லீமுக்கு பாங்கு சொல்லப்பட்டா இமாம் ஜமாத்துக்கு வரணுமே சொல்ல வரணுமே என்ற அந்த ஒரு நல்ல நல்ல வாக்கியம் கூட முஸ்லீம்ல அதிகமானவர்களுக்கு இல்லாம இருக்கு. அதனால எல்லா பக்கத்திலையும் அடியும் உதையும் விழுது. இது அல்லாஹ்வோட சோதனை. ஏன் அல்லாஹ் நெருங்க தயார் இல்ல, அல்லாஹ் கிட்ட வர தயார் இல்ல, அல்லாஹ் சொன்ன மாதிரி செய்ய தயார் இல்ல, அல்லாஹ் முன்னோக்க தயார் இல்ல, அல்லாஹ் திருப்திப்படுத்த சந்தோஷப்படுத்த தயார் இல்ல, அல்லாஹ் கிட்ட கேட்க தயார் இல்ல, அல்லாஹ்க்கு முன்னால் அழ தயார் இல்ல, அல்லாஹ்வுடைய முன்னிலையில எங்களுடைய பாவங்களை நினைத்து தௌபா இஸ்திகபார் செய்ய தயார் இல்ல, துனியாதாரிகளாக மாறிவிட்டோம். அதனால் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அதே துனியா வச்சு சோதிக்கிறான். ஏழுமெண்டா வாழ்ந்து பாருங்க, ஏழுமெண்டா செஞ்சு பாருங்க, ஏழுமெண்டா போட்டி போட்டு பாருங்க, ஒரு நாளைக்கு நீ எங்கள்கிட்ட தான் வருவீங்க, வாரத்துக்கு முன்னால சீராகுங்க, அல்லாஹ் எச்சரிக்கை பண்ணி கொண்டே இருக்கிறான். எனவே சங்கையான சகோதரர்களே, பெரியார்களே, ரமலான் வாரத்துக்கு முன்னால ரமலானுடைய ஏற்பாடுகளை, அதுக்குரிய எல்லா ஏற்பாடு எதுல செய்யணும், அமல்ல இபாதத்தில செய்யணும். ஊடு கழுவுறது, பாத்திரம் கழுவுறது, கொச்சிக்காத்தூள் சரக்கு தூள் எல்லாம் இடிச்சு வைக்கிறது, அதெல்லாம் ரமலானுக்குரிய ஏற்பாடு. அதையும் செய்யுங்க. வேணாம் ஹராம் மக்ரூஹு சிறுக்கி விஜயத்தனி சொல்லல, அதையும் செய்யுங்க, அதையும் செய்யலாம். இஸ்லாத்துல மார்க்கத்தில் அனுமதி இருக்குது. ஆனா அது எல்லாத்தையும் விட ஒருபடி மேலாக, அது எல்லாத்தையும் விட ஒருபடி சிறப்பாக, எங்களுடைய நேரங்கள் எப்படி நாங்கள் அட்ஜஸ்ட் பண்றது, மஸ்ஜிதுக்கு எப்படி நேரம் அட்ஜஸ்ட் பண்றது, குரானுக்கு எப்படி நேரம் கொடுக்கிறது, குரான படிக்க எப்படி நேரம் கொடுக்கிறது, இமாம் ஜமாத்துக்கு தொழுகைக்கு என்னுடைய தொழிலை தடை இல்லாமல் எப்படி ஆக்கிக் கொள்றது, அடுத்தவருடைய தொழிலுக்காக என்னுடைய இமாம் ஜமாத்தை வீணாக்க கூடிய ஒரு மூதேவியாக நான் இருக்கிறேனா, யோசனை பண்ணி பாருங்க. அடுத்தவருடைய துனியா வளர்க்கறதுக்காக என்னுடைய இமாம் ஜமாத்தை, என்னுடைய தொழுகையை, என்னுடைய ரப்புடைய கடமையை, என்னுடைய நபியுடைய சுண்ணத்தை பாழாக்க கூடிய ஒரு கெட்டவனாக நான் இருக்கிறேனா பாருங்க. எல்லாரும் பார்க்கணும். அடுத்தவட கனை வளருது, அடுத்தவட ஜப் வளருது, அடுத்தவட ஆபீஸ் முன்னேறுது, அடுத்தவருடைய கார்மெண்ட்ஸ், அடுத்தவன் கம்பெனி, அடுத்தவன் ஃபேக்டரி, இதெல்லாம் முன்னேறுது. என்னுடைய தீன் நாசமாகுதே, நான் எவ்வளவு பெரிய கெட்டவனாக உலகத்தில் வாழ்றேன். யாருக்கு தைரியம் இருக்கு பொஸ்ஸுக்கு சொல்லிட்டு வாரத்துக்கு, நீங்க உங்களோட கடையை பாருங்க, உங்களோட ஆபீஸ பாருங்க, உங்களோட கம்பெனியை பாருங்க, நான் அல்லாஹ் வேலையை பார்த்துட்டு வரேன். ஈமான்ல சீவன் இல்லையே சொல்றதுக்கு எப்படி சொல்ல போறோம்? யாரோட தொடர்பு வச்சிருக்கிறோம் நாங்க, எங்களோட தொடர்பு யாரு ரிசுக்கு தாரன்னு நினைச்சு கொண்டிருக்கிறோம் உலகத்துல. எனவே சங்கையான சோர்களே, அமலுக்காக, இமாதத்துக்காக, தொழுகைக்காக, திலாவத்துக்காக, ஜிக்ருக்காக, துஆவுக்காக நேரம் எடுக்க பழகணும். நேரம் இல்ல, நேரம் இல்ல, நேரம் இல்லைன்னா கபருக்குள்ளே நேரம் இல்லாம தான் போகும். கபருக்குள்ள நேரமா கிடைக்கும், அங்க முன்கர் நக்கீரோட ஃபைட் பண்ண வேண்டி வரும். கபருக்குள்ள அங்க நேரம் கிடைக்காது. எல்லாரும் சொல்லுவாங்க, அதிகமா பேசுவாங்க, என்ன செய்ய, துணியால படுற பாடல்லாம் பட்டுட்டு கபருலையாவது வீட்டு கொஞ்சம் நிம்மதியா இருப்போம். நிம்மதியா இருக்க கிடைக்காது. எப்படி நிம்மதி? இங்க தொழுக சீர் இல்ல, இங்க நோம்பு சீர் இல்ல, இங்க குரான் சீர் இல்ல, இங்க சக்கா சீர் இல்ல, இங்க சதக்கா சீர் இல்ல, இங்க ஹஜ் சீர் இல்ல, இங்க உம்ரா சீர் இல்ல, இங்க ஒழுக்கம் இல்ல, இங்க பிசினஸ் சீர் இல்ல, குடும்ப வாழ்க்கை சீர் இல்ல, கபருல நிம்மதியா கிடைக்குமா? ஓதப்படு முத மலக்குமா அந்த கையால ஹாலால. நிம்மதி கிடைக்குமா கபருல? யாரு சொன்னது? பகல் கனவு கபூர்ல நிம்மதி கிடைக்குமாங்கிறது அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வுடைய நபி சொல்றாங்க, தொழுகையை பேணி பாதுகாருங்கோ, கபருடைய வேதனையில் உங்களை நாங்க பாதுகாக்கிறோம். இதுல யாரு முயற்சிய தயார்? இதுக்கு யாரு பிளான் பண்ண தயார்? இதுக்கு யாரு ஸ்கீம் போட தயார்? இதுக்கு யாரு திட்டம் தீட்ட தயார்? மத்த எல்லாத்தையும் போடுறோமா இல்லையா? இருக்கிற புத்த புதிய வீடு, புத்த புதிய வீடு அறிவு கட்டவன் மாதிரி உடச்சி கட்ட ரெடி ஆகிக்க, அறிவு கட்டு போச்சா இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னுடைய உம்மத்தி செலவழிக்க கூடிய செலவுல பணத்துல மிக மோசமான செலவு, மிக மோசமான செலவு தேவையில்லாத கட்டடங்களுக்கு செலவழிக்கப்படக்கூடிய செலவு என்று ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. வாழ்க்கை எப்படி போகுது? நேர காலம் எங்க செலவழியுது? காசு பணம் எங்க வீணாகுது? யாருக்கு யோசனை வருது? ஹா துனியா ஹா துனியான்னு ஓட வேண்டியதான். எல்லாரும் சேர்ந்து ஓடி ஓடி முடிவு ஒன்றும் இல்ல, ரிசல்ட் ஒன்றும் இல்ல, அவ்வளவுதான். துனியாட ஆசையோடையே கபருக்கு போயிட்டாங்க பல பேர். அதனால கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமலான் அல்லாஹ் சந்தர்ப்பமாக தாரான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானுடைய பொறுமதியை விளங்கி உம்மத்துக்கு விளங்கப்படுத்தணும்தான். ஷாபான் அல்ல, அதுக்கு முன்னால் உள்ள ரஜப் நாங்க கழிச்சிட்டோமே, அந்த ரஜப், அந்த ரஜபுடைய ஆரம்பத்திலேயே துவா செஞ்சாங்க. யா அல்லாஹ், ரஜபுலையும் ஷாபானிலையும் பரக்கத்து செய்வாயாக, ரமலான் அடையக்கூடிய பாக்கியத்தை நசீவாக்குவாயாக, ரமலானை எட்டிக்கொள்ள செய்வாயாக. ஏன் ரமலான்ல பொறுமதியை விளங்கினாங்க? ஒரு ஹதீஸ்ல வருது, மனிதர்கள் ரமலானிலே கிடைக்கக்கூடிய இலாபங்களை, ரமலானுடைய சிறப்புகளை, ரமலானுடைய பெருமதிகளை விளங்கி இருந்தால் ஆண்டு பூரா ரமலானாக இருக்கக்கூடாத ஆண்டு ஆசை வைப்பார்கள் என்று ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஆண்டு பூரா நோபுடிக்கிறதுக்கு அல்ல, நோபுடிக்க இயலாது, ஹராம். ஆனா அந்த ரமலானில் கிடைக்கக்கூடிய கூலி, ரமலான்ல கிடைக்கக்கூடிய கூலிகள் எல்லா மாதங்களிலும் எல்லா காலங்களிலும் எல்லா நாட்களிலும் கிடைக்காதா என்று மக்கள் எல்லாம் ஆசைப்படுவாங்க என்று ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமலான் வருவதற்கு முன்னாலே நாங்க முதலாவது எங்களுடைய குர்ஆனோட அல்லாஹ்வுடைய கலாமோட நாங்க முதலாவது எங்களுடைய கனெக்ஷனை உண்டாக்குவோம். அழகான முறையில எங்களுடைய பிள்ளை குட்டிகளை மக்தபாக்களுக்கு அனுப்பி, மக்தபுகளுக்கு அனுப்பி, மதரசாக்களுக்கு அனுப்பி, குர்ஆனுடைய விஷயங்களை சீர் செய்ய முயற்சி செய்யறதோட எங்கட வாழ்க்கையிலும் நாங்க சீர் செய்ய முயற்சி செய்யணும். ஆக குறைஞ்சது சூரத்துல் ஃபாத்திஹாவையாவது சரியாக முறையாக திருத்தமாக தஜ்வீதுடைய சட்டத்திட்டங்களோட பேணி ஓதுறதுக்கு முயற்சி செய்யணும். இல்லை என்றால் துனியா ஆகரம் ரெண்டும் பாழாகிவிடும். நல்லா நினைவு வச்சுக்கொள்ளுங்க, நல்லா எழுதி வச்சுக்கொள்ளுங்க. மறக்கும் என்றால் துனியா ஆகரம் ரெண்டும் பாழாகிவிடும் என்பதை மறந்து விடாதீர்கள் சகோதரர்களே. அடுத்ததாக ரமலான்ல விசேஷமாக நாங்க ஃபுகராக்கள் மசாக்கீன்கள் இவர்களோட ரொம்ப இரக்கமாக, ரொம்ப அன்பாக, ரொம்ப கண்ணியமாக நடக்கணும். ஏழை எளியோர்கள், மிஸ்கீன்கள், தேவையுள்ள மக்கள், ஃபக்கீர்கள் எங்கட வீட்டுக்குள்ளேயே இருப்பாங்க, எங்கட ஃபேமிலிக்குள்ளே இருப்பாங்க, எங்கட அக்கம் பக்கத்து வீட்டில் இருப்பாங்க. இவங்களோட ரொம்ப அன்பாக, ரொம்ப இரக்கமாக, ரொம்ப கண்ணியமாக நடக்கணும். விசேஷமாக அந்த ஃபக்கீர்களை, அந்த மிஸ்கீன்களை நம்முடைய சஹர்ல, நம்முடைய இஃப்தார்ல சேர்த்துக் கொள்வது ஆக சிறப்பான விஷயமாக இருக்கும். சஹருடைய நேரத்தில் சாப்பிடும் போது, இஃப்தாருடைய நேரத்தில் நோன்பு திறக்கும் போது இந்த ஃபக்கீர்களை, இந்த மிஸ்கீன்களை எங்களோட சஹரோட, எங்களோட இஃப்தாரோட சேர்த்துக் கொள்ளணும். சகோதரர்களே, பெரியார்களே, சஹாபாக்கள் சக்ராத்துடைய நேரத்தில் வெட்டப்பட்டு ஷஹீதாக்கப்படக்கூடிய நேரத்திலையும் தன்னை விட பிறரை முற்படுத்தி இருக்கிறார்கள் என்று ஹதீஸில் நாங்கள் பார்க்கிறோம். சக்ராத் வெட்டப்பட்டு அல்லாஹ்வுடைய பாதையில ஜிஹாதில வெட்டப்பட்டு குற்றுயிராக இருக்கிறார்கள். யர்மூக்குடைய யுத்தத்தில் குற்றுயிராக இருக்கிறார் ஒரு சஹாபி. அவருக்கு தண்ணி போட்டுவதற்காக கொண்டு வரப்படுகிறது. பக்கத்தில் உள்ள இன்னொரு சஹாபி தண்ணி என்று கேட்கிறாரு. இவர் அந்த நேரத்தில் கூட அடுத்தவர்களுக்கு சைக்கிளை மூலமாக தண்ணியை கொண்டு போய் கொடுக்கும்படியா சொல்றார். அதனால சகோதரர்களே, அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான் வசதிகளை, வாய்ப்புகளை தந்திருக்கிறான், எல்லா ஏற்பாடுகளையும் தந்திருக்கிறான். நாங்களும் எங்களோட குடும்பம் மட்டும் உட்கார்ந்து வயிறு நிறைய புசிக்காமல் எங்களோட ஆசைய, எங்களோட தேவைய, எங்களோட விருப்பத்தை மட்டும் நாங்கள் நிறைவேற்றக்கூடிய அபாக்கியவான்களான முஸ்லீம்களாக ஆகிடாம அடுத்தவங்களையும் சேர்த்து பாக்கியவான்களான முஸ்லீமாக ஆகிறதுக்கு முயற்சியும். விசேஷமாக எங்களோட குடும்பங்களை நாங்கள் கவனிச்சுக்கொள்ளணும். எங்களுடைய தாய் ஒரு வீட்டில் தனியாக இருப்பா, அல்லது தகப்பன் எங்கேயாவது இடத்துல இருப்பாரு, சகோதர சகோதரிகள் பலவாறு பல இடங்கள்ல பிரிஞ்சிருப்பாங்க. இவங்களை கண்காணிச்சுக்கொள்ளணும், இவங்களை கவனிச்சுக்கொள்ளணும், அவங்களோட சேர்ந்து நடக்கணும். ரமலான்ல விசேஷமாக இதுல பங்களிப்பு செய்யணும். கொடுக்கறதுக்கு எடுக்கிறதுக்கு ஒன்றுமில்லாட்டியும் அவங்களோட போய் சந்தோஷமாக உட்கார்ந்து பேசி கலைச்சி முசாஃபா செஞ்சு கண்ணியமாக அந்யோன்யமாக நடக்கிறதுக்கு பழகணும். சில பேரு திருமணம் முடிச்சதுக்கு பின்னால உமா பாப்பாவும் காட்டேலாம், அவன் எங்கேயோ இருந்து எப்பயோ இருந்து வந்தவள் அந்த மனைவி, அவள் தான் இவனுக்கு பெருசி, அந்த அளவுக்கு மடையனாக போயிட்டான் இவன். பெற்றெடுத்த தாய் தகப்பன் இவர்களை தூரமாக்கி, இவர்களை அவமரியாதை செய்து, இவர்களை மதிக்காமல், இவர்களுக்கு உதவி ஒத்தாசைகள் செய்யாமல், எங்கிருந்தோ வந்த ஒரு பெண்ணுடைய வார்த்தைக்கு மயங்கி, ஒரு பெண்ணுடைய மாயாஜால மந்திரத்துக்கு மயங்கி இவன் குடும்பத்தை பிரிஞ்சு வாழக்கூடிய ஒரு 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 கேவலமான முஸ்லீமாக எத்தனையோ முஸ்லீம் வாலிபர்களை, எத்தனையோ முஸ்லீம்கள் இன்றைக்கு நாங்க பாக்குறோம் துனியாவில். அவனுக்கு பெருசு மனைவிதான், மனைவி எதை சொன்னாலும் செய்வான், அந்த அளவு மடையன் ஆகிட்டான். மடையன் தாய கணக்கெடுக்காம, தகப்பன கணக்கெடுக்காம, உடன் பிறந்த சகோதர சகோதரிய கணக்கெடுக்காம, மனைவியுடைய வார்த்தையில மதிமயங்கிய மடையர்கள் அநேகமானவர்கள் சமூகத்தில் இருக்கிறாங்க, சமுதாயத்தில். அதனால சங்கையான சகோதரர்களே, தாய பார்க்கணும், தன்னுடைய இரத்தத்தை, தன்னுடைய இரத்தத்தை பாலாக மாற்றி வளர்த்து எடுத்தவள் தாய், மறக்க கூடாது சகோதரர்களே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து கேட்டான் ஒரு சஹாபி, யா ரசூலல்லாஹ், உலகத்தில் நான் யாருக்கு கடமைப்பட்டவன், அதிகமாக யாருக்கு கடமைப்பட்டவன்? சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உம்முக, உன்னுடைய தாய். இரண்டாவது முறை திரும்பவும் தாய். மூணாவது விடுத்தம் திரும்பவும் தாய். நாலாவது விடுத்தம் அபூக, உன்னுடைய தகப்பன் சொன்னான். சகோதரர்களே, உலமாக்கள் ரொம்ப அதிகமாக இந்த விஷயங்களை தெளிவுபடுத்துறாங்க. தாய் இவனை வயிற்றுல சுமந்திருக்கக்கூடிய நேரத்திலே மிகப்பெரிய கஷ்டப்படுகிறாள், பெற்றெடுக்கும் நேரத்திலே மிகப்பெரிய கஷ்டப்படுகிறாள், அதுக்கு பின்னால பாலூட்டக்கூடிய நேரத்தில் மிகப்பெரிய சுமையோட கஷ்டத்தோட இவனை வளர்க்கிறாள். மூணு இடம் இருக்குது கஷ்டமான இடம். இதையெல்லாம் மறந்து இவனுக்கு மனைவி பெருசு, மனைவியிட வீடு பெருசு, மனைவியுடைய தோட்டம் பெருசு, மனைவிட்ட ஹராத்துல வாங்கின சீதனம் பெருசு, வாகனம் பெருசு, காணி பெருசு, தோட்டம் பெருசு, எல்லாமே பெருசா போயிட்டு கபர்ல போயிட்டு என்னதான் சொல்ல போறான்னு தெரியல. தாய்க்கு செஞ்ச அநியாயத்துக்கு, தாப்பனுக்கு செஞ்ச அநியாயத்துக்கு உலகத்திலே கிடைச்சு போகும் சோழர்களே. ரசூலுல்லாவுடைய பதுவா இருக்குது, பதுவா உலகத்திலே கிடைச்சு போ, அல்லாஹ் பாதுகாப்பானா. அதனால யாருடைய தாய்மார்கள், யாருடைய தகப்பன்மார்கள் ஹயாத்தோடு இருக்கிறாங்களோ, இவங்களோட சேர்ந்து நடக்கிறது, இவங்களை கண்ணியப்படுத்துறது, இவங்களுக்கு உதவி செய்யறது, அவங்கள பாக்குறது, அவங்களோட காலடிக்கு போறது, அவங்களோட முசாஃபா செய்யறது, அவங்களோட துவாவுக்குரியவர்களாக எங்களை நாங்கள் மாற்றிக்கொள்வது அல்லாஹிடத்தில் மிகவும் சிறப்பான ஒரு அமலாக இருக்கு. இவர் பெரிய மல்டி பில்லியன், இவர் பெரிய பங்களா வச்சிருக்கிறாரு, இவர் பெரிய பெஜரோல பிராடோல பென்சில வந்து இறங்குறாரு. தாய்க்கு ஒரு சொட்டு தண்ணி குடிக்க தயார், தண்ணி கொடுக்க தயார் இல்ல. தாய்க்கு ஒரு முடி சோறு கொடுக்க தயார் இல்ல. தாய பைத்து பார்க்க தயார் இல்லை என்றால் இவன் ஆக கேடுகட்ட படைப்பு சார்களே, கேடுகட்ட படைப்பு. அவன் படிச்சிருக்கலாம், அவன் டவுசர் ஷர்ட் அடிச்சிருக்கலாம், கை கட்டி இருக்கலாம், அவன் மாச வருமானம் லட்சக்கணக்கில் இருக்கலாம், ஆயிரக்கணக்கில் இருக்கலாம், ஆக கேடுகட்ட படைப்பாகத்தான் அல்லாஹ் பார்வையில் கணிக்கப்படுவான். அதனால தாயோடு நடக்கக்கூடிய முறை இது விசேஷமாக ரமலான்ல இந்த தாய் தாப்பருடைய விஷயங்களை நாங்க கொஞ்சம் அனுசரிச்சு அவதானமாக நடக்கணும். நிறைய ரமலானோட சம்பந்தப்பட்ட தலைப்பு இருக்குது, ஆனா ஒரு குத்துபாவில எல்லாமே பேசி முடிக்க முடியாது. இதுக்கு பின்னால வரக்கூடிய உலமாக்கள் பல குத்துபாக்கள் இருக்கு இன்ஷா அல்லாஹ். ரமலானுக்கு முன்னாலேயும் இருக்குது, ரமலான்லயும் இருக்குது, பல விஷயங்களை பேசுவாங்க. ஆனா நாங்க என்ன செய்யணும், பேசுறத கேட்கறத சரியாக காது கொடுத்து கேட்டு கல்வியில் இறக்கி என்னுடைய வாழ்க்கையில் இருக்குதான்னு செக் பண்றதுதான் ஒவ்வொரு முஸ்லீமுடைய மிகப்பெரிய தேவை. பேசி முடிச்சது பின்னாலே இது அவருக்கு அடிச்சது, இது இவருக்கு அடிச்சது, இது அவருக்காக பேசினது, இது இவருக்காக சொன்னது என்று சொல்லி இவர் நல்ல பிள்ளையாக ஆகலாது. இவர் நல்ல பிள்ளையாக ஆகல. நல்ல பிள்ளை எப்ப விளங்கும், சக்ராத்துல விளங்கும். நான் நல்ல பிள்ளையா கெட்ட பிள்ளையான்ட்டு கலிமா நாவுல வந்தா விளங்கும், இல்லாட்டி வேற என்னமாவது வந்தா விளங்கும். அல்லாஹ் பாதுகாப்பானா. சக்ராத்துல விளங்கும், கபர்ல விளங்கும், மஸ்தர்ல விளங்கும், மீசான்ல விளங்கும், சிராத்துல விளங்கும். அவர்களை அங்க விளங்கி வேலை இல்ல, இங்க விளங்கணும். அதுக்குதான் இவ்வளவு பெரிய பயான் எல்லாம் துனியா முழுக்க நடக்குது. ரமலான்ல பயான், ரமலானுக்கு முன்னால பயான், ஹஜ்ஜில பயான், அதாவது ஒவ்வொரு காலங்களிலையும் எல்லா விதமான முதாக்கராக்கள், ஏற்பாடுகள், பயான்கள் எல்லாம் நடக்குது. என்ன, நானும் நீங்களும் மௌத்துக்கு முன்னால எங்களுடைய வாழ்க்கைய அல்லாஹ்வுக்கு பொருத்தமானதா ஆக்கிக் கொள்ளணும். அதுக்காக விசேஷம் என்ன தெரியுமா, நாங்க துனியாதாரியாக ஆகி பேசுறாம எங்களுடைய நேரங்கள் காலங்கள் எங்களுடைய வேலை வெட்டிகள் எங்களுடைய ஜொப் எல்லாம் ஒரு லிமிட்டா வச்சுக்கிறோம். லிமிட்டா 24 hours ஷிப்ட் இல்ல பஜார்ல. அது மூதேவித்தனத்துக்கு அடையாளம், அது வழிகாட்டுக்கு அடையாளம், அது உம்மத்து லொஸ்ட் ஆகி போனதுக்கு அடையாளம். அதுல செல்லாளிகள் சொன்னாங்க, பஜாருக்கு லேட்டா போங்க, நேர காலத்தோட வாங்க. யாரு பஜாருக்கு ஏழியா போறானோ லேட்டாகி வாரானோ அவன் வாழ்நாள் பூரா தருத்திரியா நிற்கும். வேணுமெண்டா செக் பண்ணி பாருங்க. ஏன் நபியோட முறைக்கு மாத்தமா செய்யறானே அவன் வெற்றி அடையலுமா? நபி என்ன சொன்னாங்க, தாமதமாய் போங்க பஜாருக்கு, ஏழியாக வந்துருங்க. உதாரணமா எங்க நாட்டை பொறுத்த அளவுல ஒரு 8 மணி 9 மணி 10 மணிக்கு பஜாருக்கு போனா போதும், ஒரு 5 மணிக்கு 6 மணிக்கு எல்லாம் ஆஃப் ஆகிக்கொண்டு வந்துட்டா போதும். இவர் பாக்குறது என்ன, நாம் 10 மணிக்கு போனா 8 மணிக்கு வாரவன் கடையை திறந்து எல்லா பிசினஸையும் முழுங்கிடுவான், எனக்கு ஒன்றும் இல்லாம போகும். இது ஈமானுடைய வீக்னஸ்ல ஆகப்பெரிய வீக்னஸ். நான் 6 மணிக்கு மூடிட்டு வந்தா எனக்கு பின்னால திறந்திருக்கிறவன் 7 மணி 8 மணிக்கு எல்லாம் வியாபாரம் பண்ணுவான். அதனால எல்லாரும் மூடிட்டு போகட்டும், நான் 9 மணிக்கு மூடுறேன். இது தருத்திரியத்துக்கு அடையாளம், இது முசீபத்துக்கு அடையாளம். சோழர்களே, யார் திறந்து வச்சிருந்தாலும் சரி, யார் மூடி போட்டாலும் சரி, பரக்கத் இல்லா போயிட்டு பரக்கத். அதனால நாங்க விளங்கிக்கொள்ள வேண்டியதான், எப்படி செய்யணும், எப்படி எங்களை துணியா அமைச்சுக்கொள்ளணும், எங்களை துணியாவை நாங்க எப்படி பாதுகாத்துக் கொள்ளணும். துணியால இருந்து கொண்டுதான் தீனை சம்பாதிக்கணும். அதனால மனைவியை உடையலாது, பிள்ளைய உடையலாது, வியாபாரம் விவசாயம் உத்தியோகம் தொழில்துறைகள் இதையெல்லாம் இல்லாமல் ஆக்க முடியாது. எல்லா கனெக்ஷனோடையும் இந்த தொடர்பை நான் சரியாக என்னுடைய ரப்போடு ஆக்கிக் கொள்ளணும், அல்லாவோடு அமைச்சு கொள்ளணும். ஹஜரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த தரீக்காவை, எந்த முறைய, எந்த ஸ்டைல, எந்த மாடல, எந்த டிசைனை வாழ்க்கையில காட்டி தந்தாங்களோ இதை நான் ஃபாலோ பண்ணணும். இதுக்குள்ள மட்டும்தான் வெற்றிக்கு மேல வெற்றி, இதுக்குள்ள மட்டும்தான் நிம்மதிக்கு மேல நிம்மதி. இதை நாங்க நீங்க முதலாவது உணரணும், முதலாவது விளங்கோனும், அதுக்கு பின்னால வாழ்க்கையில செயல்படுத்தணும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எதிர்வரக்கூடிய ரமலானை அணிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை எல்லா முஸ்லீம்களுக்கும் நசீபாக்குவானாக. அந்த ரமலான எப்படி கழிப்பதன் மூலமாக அல்லாஹ்வுடைய சந்தோஷம் கிடைக்குமோ அப்படி கழிக்கிறதுக்கு அல்லாஹு தஆலா எல்லா முஸ்லீம்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. மாதா பிதாக்கள் மனை மக்கள் பூரா உம்மத்தே முஸ்லிமா எல்லோருடைய எல்லா பாவங்களை மன்னிச்சிருவாயாக. யா அல்லாஹ், மௌத்துடைய நேரத்தில் கலிமா தய்யிபா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ், துனியால வாழும் காலமெல்லாம் உனக்கு பொருத்தமான நல்ல வாழ்க்கையை வாழ்வதற்கு அருள் புரிவாயாக. எங்களுடைய அனைத்து ஹலாலான ஹாஜத்துகளை நிறைவு செய்வாயாக. எங்களுடைய கடன்களை அடைத்து விடுவாயாக. எங்களுடைய நோய்களுக்கு பரிபூர்ணமான ஆஃபியத்தை தருவாயாக, ஆரோக்கியத்தை தருவாயாக. ரப்பே ரஹ்மானே, திருமணத்துக்காக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஜோடிகளுக்கு சாலிஹான கணவன் மனைவி ஏற்பாடு செய்வாயாக. திருமணத்துக்கு பின்னால குழந்தை பாக்கியம் இல்லாம கவலையோடு இருக்கக்கூடிய அந்த தம்பதிகளுக்கு சாலிஹான பிள்ளை பாக்கியங்களை நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய மனைவிமார்களை, எங்களுடைய பிள்ளை குட்டிகளை எங்களுடைய கண் குளிர்ச்சிகளாக, கல்பு குளிர்ச்சிகளாக அமைத்து தருவாயாக. எங்களையும் அவர்களையும் தக்குவாதாரிகளுக்கு இமாம்களாக ஆக்கி விடுவாயாக. எங்களுடைய இறுதி முடிவை நல்லதாக்குவாயாக. கபருடைய வேலை விட்டு பாதுகாப்பாயாக. ஆகரத்தினை அமளி துமலை விட்டு பாதுகாப்பாயாக. ஜஹன்ன படுகொலையை விட்டு பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே நபிமார்கள், சித்தீகீன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்களோட நாமும் நம்முடைய கூட்டம் குடும்பமாக போய் சேருவதற்கு உன்னுடைய மேலான ரஹமத்தை எங்களோட சேர்த்து வைப்பாயாக. உன்னுடைய ரஹமத்தை கொண்டு எங்களுடைய எல்லா ஹலாலான துவாக்களையும் கபூல் செய்வாயாக. நாட்டில நிம்மதியை உண்டாக்குவாயாக, ஆறுதல் உண்டாக்குவாயாக, அமைதி உண்டாக்குவாயாக. யா அல்லாஹ், எதிர்வரக்கூடிய ரமலான்ல எந்த பிரச்சனையும் இல்லாம எல்லா முஸ்லீம்களும் சுதந்திரமாக, நிம்மதியாக, சந்தோஷமாக பகலுடைய வணக்கங்களை இரவுடைய வணக்கங்களை செய்வதற்கு நீ அருள் புரிவாயாக. இந்த நாட்டு மக்களுக்கெல்லாம் ஹிதாயத்தை கொடுப்பாயாக. யா அல்லாஹ், அந்நிய மக்கள்ல யார் யாருக்கு நீ ஹிதாயத்தை முடிவு செஞ்சிருக்கிறாயோ அத்தனை பேருக்கும் அவசரமாக ஹிதாயத்தை கொடுத்து அவர்களை இஸ்லாத்தோடு இணைத்து சேர்த்து வைப்பாயாக. இஸ்லாத்தை முஸ்லீம்களை கண்ணியப்படுத்தக்கூடியவர்களாக ஆக்கி வைப்பாயாக. இஸ்லாத்துக்கு முஸ்லீம்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக ஆக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ், அந்நிய மக்களில் யார் யாருக்கெல்லாம் ஹிதாயத்துனுடைய கலாக்கதிரில் இல்லையோ அவர்களில் யார் மூலமாக இஸ்லாத்துக்கு முஸ்லீம்களுக்கு அநியாயங்கள் வந்து கொண்டிருக்கிறதோ அவர்கள் அத்தனை பேரையும் யா அல்லாஹ் இந்த பூமியை விட்டு தூரப்படுத்துவாயாக, அப்புறப்படுத்துவாயாக, ஹலாக் ஆக்குவாயாக. ஆதி சமூதை அழித்தது போல அவர்களை அழித்து நாசமாக்கி விடுவாயாக. பூரா எல்லா மக்களுக்கும், ஏனைய எல்லா மக்களுக்கும் ஹிதாயத்தை கொடுப்பாயாக. இஸ்லாமிய நாடாக யா அல்லாஹ், சிறப்பான ஒரு நல்ல நாடாக, முழு உலகத்துக்கு முன்மாதிரியான ஈமான் இஸ்லாம் உள்ள நல்லோர் நாடாக இந்த நாட்டை ஆக்கி அருள்வாயாக. உன்னுடைய மேலான கிருபையை கொண்டு, ரஹமத்தை கொண்டு எங்களுடைய எல்லா ஹலாலான துஆக்களையும் கபூல் செய்வாயாக. ஆமீன், ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.